சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள். உறங்கிக் கிடக்கும் ஊரானது அதிகாலை ஆலயமணியின் ஓசையை கேட்டு விழித்துக் கொள்வதைப் போல, இவரது வெண்கலக் குரலை கேட்டு உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் உணர்வுகளும் விழித்துக் கொண்டது என்றால் அவை மிகையாகாது. குணத்தால் புரியும், சிரித்தால் தெளியும், விதைத்தால் விளையும் என்பதைப் போல, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களை தமிழால் ஒன்றுபடுத்தி தமிழை ஊடகங்களின் வழியே விதைத்து வருகிறார். ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு சமூக பொறுப்பு வேண்டும், அதை பொறுப்புடன் செய்தும் வருகிறார். தமிழே, எங்கள் தாய் தமிழே, உன்னை சரியாக உச்சரிப்போர் எத்தனை பேர்! அவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வரிசையில் இவர் முன்னணியில். இவர் உச்சரிப்பது மட்டுமில்லாமல் இதுதான் தமிழ் என்று தரணி முழுவதும் அறிவித்தும் வருகிறார். ஆம், 1967 தொடங்கி 30 ஆண்டுகளாக வானொலி அறிவிப்பாளராகவும், கடந்த 6 ஆண்டுகளாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் அறிவிப்பாளராகவும் பரிணமித்து வருகிறார். தமிழ் இனி மெல்ல சாகாது. ஊடகத்தில் இவர் குரல் ஒலிக்கும் வரை, ஊடகத்தில் இவர் குரல் ஒலிக்கும் வரை தமிழ் இனி மெல்ல சாகாது. ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் திரு BH அப்துல் ஹமீத் அவர்கள். அவருடனான செவ்வியில் அவர் சமூக சிந்தனையாளர், கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர், அறிவிப்பாளர், மொத்தத்தில் அவர் சமூக பொறுப்பாளர் என்ற ஒரு வியக்கத்தக்க மனிதனை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஒரு ஊடக அறிவிப்பாளராக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களில் வாழ்வதே ஒரு இனிய சாதனைத்தான். அப்படிப்பட்ட சாதனையாளரை இந்த சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். ஊடகத்துறையில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க, அவரோடு போய் பேசுவோம். வணக்கம் பவரன், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேங்க.
அதாவது நீங்களும் வந்து அறிவிப்பாளர் ஆகணும்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
ஆமா,
நானும் ஒரு அறிவிப்பாளர் ஆகணும், வானொலியும் சரி தொலைக்காட்சியிலும் சரி. அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு ஒரு ஆசிரியரா கூட சொல்லலாம், இருக்கிற ஒரு அப்துல் ஹமீத் சார், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த வகையில் அவர் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டுப்போமா?
கேட்கலாம். இந்த ஆசை எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களா என்னுடைய மனசுல இருந்தது. இன்னைக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம்தான். ஐயா வணக்கங்க.
ஐயா வணக்கம்.
வணக்கம். தேமதுர தமிழ் இசையை உலகெல்லாம் பரப்புவதில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக மனிதநேயத்தோடு பணியாற்றி வரும் வெரிதாஸ் வானொலி நேயர்களுக்கும், அந்த வானொலியின் சார்பில் என்னை சந்திக்கும் கனகராஜ், பாவலன் சகோதரர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றியோடு.
ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய தொடக்கங்கள் வந்து எந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா?
மிக இளம் வயதிலேயே பல பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்றேன். சுமார் 11 வயதிலேயே வானொலி நிலையத்துக்குள் காலடி எடுத்து வைத்தேன். சிறுவர்மலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக, என்று சொல்வதை விட அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகத்தான் போயிருந்தேன். அப்போதெல்லாம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பு பதிவு செய்யும் முறை அந்த நாளில் இருக்கவில்லை. அதாவது ஒலிப்பதிவு நாடா என்பது இருக்கவில்லை. மாதத்தின் கடைசி வாரத்திலே அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு, நிகழ்ச்சியை வடமையாக கேட்கும் மருமக்கள் என்று சொல்வார்கள், நாம் வானொலி மாமா என்று அழைப்போம், அவர் அழைப்பு எடுப்பார். அதனை பார்ப்பதற்காக சென்றிருந்த வேளையிலே அந்த நிகழ்ச்சியில் தொடர் நாடகம், குட்டி நாடகம், பாட்டு எல்லாம் வரும். இந்த தொடர் நாடகத்தில் தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் மருமகன் வரவில்லை. அன்று எப்படியாவது ஒலிபரப்பை நடத்தியாக வேண்டும். ஆகவே வேடிக்கை பார்க்க வந்தவர்களில் குரல் நன்றாக இருந்தால் ஒருவரை எடுப்போம் என்று அங்கே வந்திருந்த 2-3 பேரை பரீட்சித்து பார்த்தார்கள். அதிர்ஷ்டவசமாக என்னுடைய குரல் அப்போதே கொஞ்சம் கனமாக இருக்கும். வயதுக்கு மீறிய முதிர்ச்சி இருந்தது. 11 வயது அப்போது என்னை தெரிவு செய்தார்கள் அந்த தொடர் நாடகத்தில். அந்த தொடர் நாடகத்தில் அன்று நடித்தேன், அதற்கு பிறகு அழைக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அந்த பாத்திரத்தில் அதுவரை நடித்துக் கொண்டிருந்தவருக்கு அடுத்த வாரத்திலிருந்து வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. என்னையே அழைத்தார்கள். அன்று ஆரம்பித்த பயணம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கலைத்துறையை எடுத்துக்கொண்டால் எதுவுமே நான் எதிர்பாராமல், மற்றவர்கள் சொல்வது போல இந்த விபத்து என்று சொல்வார்களே, விபத்து என்று நான் சொல்வதில்லை. இறைவன் சிலருக்கு சந்தர்ப்பங்களை தேடிப்போகும் அறிவை கொடுப்பான், சிலருக்கு சந்தர்ப்பங்களை பக்கத்திலே கொண்டு வந்து காட்டுவான். அப்படி வந்த சந்தர்ப்பங்களை நான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டேன். சிறுவர் மலரில் ஆரம்பித்து அதற்கு பிறகு இளைஞர் மன்றம் என்று கொஞ்சம் நல்ல பயிற்சியையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. இலக்கிய அறிவும் தமிழ் உணர்வும் அப்போது வளர்ந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த இளைஞர் மன்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே இந்த பகுதிநேர அறிவிப்பாளர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. அப்போது ஒரு மூத்த ஒலிபரப்பாளர் வந்து என் முதுகிலே தட்டி, இதற்கு நீ விண்ணப்பிக்கவில்லையா என்று உரிமையோடு கேட்டார். அதையெல்லாம் நாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாதே என்றேன். இல்லை, நீ விண்ணப்பிக்க வேண்டும் என்றே வற்புறுத்தி என்னை எழுத வைத்து. சரி, அப்போதெல்லாம் குரல் தேர்வு எப்படி நடக்கும் என்றால், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து, அதாவது ஒரு கலையகத்திலே நாம் பார்க்க முடியாத ஒரு பகுதியில் நடுவர்கள் இருப்பார்கள். குரலை மட்டும் கேட்டவர்கள் தெரிவு செய்வார்கள். என் குரல் அப்போது அந்த அளவு முதிர்ச்சியோடு இருந்ததோ தெரியவில்லை, அவர்கள் தெரிவு செய்துவிட்டார்கள். அதனை அடுத்து நேர்முகத் தேர்வு. நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது நான் ஒரு மாணவன், அதாவது கட்டைக்களிசான் என்று ஆனந்த விகடன் பத்திரிகையில் கூட போட்டிருந்தார்கள், கட்டைக்களிசானோடு என்னுடைய முதல் பெட்டி. அங்கே போது என்னை ஏற இறங்க பார்த்து நான் எங்கு வழி தவறி வந்துவிட்டவன் என்று அந்த நேர்முகத்தில், அப்போது எனக்கு 18 வயதப்பதுதான் பூர்த்தியாகி இருந்தது. 1967 நான் முதன் முதலாக
அறிவிப்பாளனாக
சிறுவர் மலரில் ஆரம்பித்து, அப்போதே நான் அறிவிப்பாளனாவதற்கு முன்பே வானொலியில் நிலையக் கலைஞனாக, அதாவது சன்மானம் பெறக்கூடிய நிலையக் கலைஞனாக, இந்த அரை மணி நேர நாடகங்களுக்கு, இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு, உரைச்சித்திரங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அந்த வயதிலேயே கொஞ்சம் மாதம் மாதம் வருமானத்தை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வானொலி துறையின் மூலம் எனக்கு கிடைத்தது. 67 ஆரம்பித்த பயணம் 32 இலங்கை வானொலியில் தொடர்ந்தது. 32 பிறகு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. இளைப்பாறுவதற்கு முன்பே கொஞ்சம் சுதந்திர பறவையாக சிறகடித்து உலக நாடுகளெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களை எல்லாம் சந்தித்து வரலாமே என்று அந்த பேராசையின் காரணமாக நான் நிரந்தர பதவியை துறந்துவிட்டு கடந்த 6 ஒரு சுதந்திர பறவையாக சுற்றி வருகின்றேன். இதுதான் என்னை பற்றிய சுருக்கம்.
கடந்த ஒரு 6 சொன்னீங்க, 6 பல கோடி தமிழர்கள் மத்தியில உங்களுடைய குரல் வந்து அவங்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, அவங்களுடைய காதுகள்ல வந்து
ஒரு ஒரு சின்ன திருத்தம். இந்த பல கோடி என்று சொல்லும் பொழுது அந்த 32 தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இப்போது 6 என்கிறார்கள். அந்த 5 மக்களாவது இலங்கை வானொலியின் அபிமானிகள். என்னை மட்டும் சொல்லவில்லை, நமது மூத்த ஒலிபரப்பாளர்கள் மயில்வாகனத்தில் இருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர் அந்த உறவு பாலத்தை அமைத்தார்கள். அந்த உறவு பாலத்திலேயே நான் கொஞ்சம் தைரியமாக நடந்து வந்தேன். ஆகவே அப்போதே அந்த பல கோடி மக்களின் நெஞ்சங்களில் இலங்கை வானொலி இடம்பெற்ற போது என்னுடைய பெயரும் அவர்களுடைய நினைவில் பதிவு.
உங்களுடைய அந்த தொடக்கம் எல்லாமே வர்த்தக ஒலிபரப்பு தானுங்களா?
ஆமாம், ஆரம்பம் வர்த்தக ஒலிபரப்பு தான். இருந்தாலும் கூட எனக்கு அந்த ஆரம்ப காலத்திலே ஒரு ஆசை இருந்தது. குறிப்பிட்ட ஒரு தொழிலை திரும்ப திரும்ப செய்தால் அந்த ஆங்கிலத்திலே மொனோட்டனஸ் என்று சொல்வார்கள், ஒரு அலுப்பு தட்டிவிடும் அல்லவா. ஆகவே ஒலிபரப்பின் பல்வேறு துறைகளிலும் என்னை பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பல்கலை வேந்தனாக வர முடியாவிட்டாலும் கூட எல்லாம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்தால் நன்று என்று பல்வேறு துறைகளிலே செய்தி வாசிப்பு, நேர்முகவர் நடை, நிகழ்ச்சி தயாரிப்பு, நாடக தயாரிப்பு, இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், இப்படி என்னுடைய பங்களிப்பு வர்த்தக ஒலிபரப்பில் மட்டுமில்லாமல் தேசிய ஒலிபரப்பிலும் தொடர்ந்தது.
இப்போ இதுல வழக்கமாக கேட்கிற கேள்வியா தான் இருக்கும். இப்போ நீங்க வரும்பொழுது, இப்போ ஒரு வானொலியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல தடைகள் ஏதாவது, இதுக்கு முன்னோடியாக இருக்காங்க, இது பரவாயில்ல இவங்க வந்துட்டாப்லன்னா நம்மளுக்கு போயிருமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது?
அதாவது புகழ், இந்த புகழுக்கு ஒரு விலை உண்டு, சில வழிகளையும் தாங்கத்தான் வேண்டும், அது இயல்பாக இருப்பது. அவற்றையெல்லாம் நான் இப்போது நினைத்துக்கூட பார்ப்பதில்லை. ஒன்றே ஒன்று நான் என்னிடம் பயில வருபவர்களுக்கும் சொல்வேன், புகழ் பிரபலம் என்று இரண்டு வார்த்தைகளும் ஒரே விதமாக நமக்கு தோன்றினாலும் கூட இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள், பிரபல கேடி, பிரபல கொள்ளைக்காரன், பிரபல கள்ளக்கடத்தல் மன்னன் என்றெல்லாம் போடுவார்கள். ஆனால் என்றாவது புகழ்பெற்ற கேடி, புகழ்பெற்ற கொள்ளைக்காரன் என்று போடமாட்டார்கள். புகழ் வேறு, பிரபலம் வேறு. ஆகவே யாரும் புகழக்கூடிய விதத்தில் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்ற முனைப்பு எனக்குள் இருந்ததால் அந்த வழிகளையும் நான் சுகமாக தாங்கிக் கொண்டேன். அவற்றையெல்லாம் இப்போது தாண்டி வந்துவிட்டேன். எனக்கு இப்போது எஞ்சியிருப்பது எங்கு திரும்பினாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த திசையிலும் அன்பு அன்பு நேசம்தான்.
அப்போ நீங்க வானொலி மூலமா வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட அறிமுகமானீங்க. இப்ப அந்த வானொலி கடந்து ஊடகத்துறையில பல்வேறு துறைகளில் வந்து நீங்க ஊடுருவிருக்கீங்க. குறிப்பா வந்து
மீண்டும் நான் ஈர்க்கப்பட்டிருக்கின்றேன், சந்தர்ப்பங்களை தேடிப்போகவில்லை,
ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. குறிப்பாக வானொலியை கடந்து தொலைக்காட்சி, தொலைக்காட்சியை கடந்து திரைத்துறை அப்படின்ற பல்வேறு தளங்களில் வந்து இன்னைக்கு பரிணமிச்சுட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வந்து நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க.
நிறைய அனுபவங்கள். நான் இப்போது சமீபத்திலே பிரான்சிலே பாரிஸ் மண்ணிலே சுமார் 20 இளைய தலைமுறை ஒலிபரப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். அப்போதும் நான் என்ன சொன்னேன், நான் உங்களை பயிற்றுவிப்பவன் என்ற மமதையோடு இங்கே வரவில்லை, நானும் ஒரு மாணவன் என்ற பக்குவத்தோடு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு அந்த பக்குவம் வேண்டும். தினந்தோறும் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், புதிது புதிதாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த மனப்பக்குவத்தோடு இருந்தால் பிரகாசிக்க முடியும். நான் இந்த துறையிலே ஒவ்வொரு துறையிலும் புதிய புதிய அனுபவங்களை நான் பெற்றேன். ஒலிபரப்புத்துறையில் நான் சொன்னது போல் பல அம்சங்களையும் தொட்டு தாண்டி அதனைத் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி என்பது ஆரம்பத்திலே எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. இலங்கையில் முதன் முதலாக தொலைக்காட்சி ஆரம்பமான போது முதல் நிகழ்ச்சியை நான் தயாரித்தேன், அதிலே தோன்றினேன், என்னுடைய குரல் வந்தது. அது பரதநாட்டியத்தை பற்றிய ஒரு ஆய்வு நிகழ்ச்சி, நோ யுவர் கல்ச்சர் என்று அதற்கு தலைப்பிட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பேட்டி நிகழ்ச்சியும் நான் நடத்தினேன். ஆனால் அதன் பிறகு தொலைக்காட்சியில் தோன்றுவதற்கு பொருத்தமானவனா நான் என்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள் எழுந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு கேமராவுக்கு முன்னால் அமர்ந்து செய்தி வாசிப்பது பூமை போல், எங்களை எல்லாம் ஒப்பனை செய்து கொண்டு, என்னுடைய உடை சரியாக இருக்கிறதா, என்னுடைய முகம் சரியாக இருக்கிறதா, என்னுடைய தலை சரியாக இருக்கிறதா என்ற உள் உணர்வோடு, இவற்றையெல்லாம் உள் உணர்வுக்குள் வைத்துக் கொண்டு இந்த கடமையை செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று நான் ஒதுங்கிவிட்டேன். ஆனாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழகத்திலே தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு இந்த தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை தயாரிக்க ஆரம்பித்தவர்கள் இலங்கை வானொலியின் நிகழ்ச்சி வடிவங்களை அடியொட்டித்தான் பல நிகழ்ச்சிகளை அமைத்தார்கள். அந்த வரிசையிலே நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை வானொலியில் அறிமுகப்படுத்திய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அந்த சமயத்திலே நான் இலக்கிய சஞ்சிகை நிகழ்ச்சிகளையும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சிகளையும் நாடகங்களையும் தயாரித்து நடத்தி வந்து கொண்டிருந்த போது என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக வேடிக்கையாக ஆரம்பித்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியும் இங்கே தமிழகத்திலே மிக புகழ்பெற்று விளங்குகிறது என்று அறிந்த பிறகு அன்பு சகோதரர் ரமேஷ் பிரபு அவர்கள் என்னை அழைத்து முதலில் வானொலிக்காக தமிழகத்திலே இதனை ஒலிப்பதிவு செய்தார், வேலூரிலும் கோயம்புத்தூரிலும். அதற்கு பிறகு இதையே தொலைக்காட்சி வடிவமாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பிய பொழுதுதான் தொலைக்காட்சியில் நான் முகம் காட்ட வேண்டிய நிர்பந்தம் இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு கிடைத்த அங்கீகாரத்தோடு ஏற்பட்டது.
ஐயா, இது இந்த வாரத்தை இதோடு முடிச்சுக்கலாங்க, அடுத்த வாரமும் நீங்க நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குங்க.
நன்றி. மீண்டும் அடுத்த வாரமும் நீங்கள் என்ன கேட்கப் போகின்றீர்களோ அத்தனை கேள்விகளுக்கும் மனம் திறந்து பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். வாய்ப்பினை தந்த விருத்தாஸ் வானொலிக்கு நன்றி. விருத்தாஸ் வானொலியின் இனிய இதயங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம்.
இனிய இதயங்களே, இந்த நேர்காணல் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறோம். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.